ரிஷிபியோ நம பரமரிஷிபியம் ஹரி ஓம். அந்தராயதிமிரூபசாந்தயே சாந்தபாவனமசிந்த்ய வைபவம் தம் நரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹ. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நம. யஸ்யாந்தன்னாதிமத்யம் நஹி கரசரணம் நாமகோத்ரம் நசூத்ரம் நோ ஜாதிர்நைவ வர்ணான பவதி புருஷோ நானபும்சம் நசஸ்த்ரீம் நாகாரம் நைவகாரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் நபாபம் தத்வம் நோ தத்வமேகம் சஹஜசமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். மௌனவ்யாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்வம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ருஷிகணைராவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலிதசின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் உதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. வேதாந்தார்த்த விபாசகாயே தயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதினகேந்திர சங்கபவயே யோகீந்திரவந்த்யாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத் பாதாபிதாம் விப்ரதே தஸ்மை பாஷ்ய கிருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. அபார சச்சித் சுகவாரி ராசே யஸ்யோர்மி மாத்திரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹிருதி சிந்தயாமி. தேஹம் மிருண்மயவஜ்ஜடாத்மகமஹம் புத்திர்நதஸ்யாஸ்ததோ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹ கோஹம் பாவயுதஹ குதோ வரதயா த்ருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மநாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவஃ பூர்ணோ விபாதி ஸ்வயம். கருணாபூர்ணசுதாப்தே கபலிதகனவிஸ்வரூபம் கிரணாவல்யா அருணாச்சலபரமாத்மன் அருணோபவ சித்தகஞ்சசுவிகாசாய த்வய் அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா ப்ரலீனமேதச்சித்ரம் ஹ்ருத்யஹமித்யாத்மதயா நிருத்யசி போஹு தே வதந்தி ஹ்ருதயம் நாம. அஹமிதி குத ஆயாதீத்யன்விஷ்யாந்த ப்ரவிஷ்டயாத்யமலத்யாம் அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வைன தீவாப்தௌ த்யக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்தப்ராணேன ருத்தமனசாந்தஸ்த்வாம் த்யாயன் பஷ்யதி யோகீ தீதிதிம் அருணாச்சலத்வை மஹீயம் தே. த்வய்யர்ப்பித மனசா த்வாம் பஷ்யன் சர்வம் தவாக்ருதிதயாம் சததம் பஜதே அனன்ய ப்ரீத்யா சஜயத்யருணாச்சலத்வை சுகே மக்னஹம். ஹிருதய குஹர மத்யே கேவலம் ப்ரஹ்ம மாத்ரம் ஹ்யஹமஹமிதி சாக்ஷாத் ஆத்மரூபேண பாதி. ஹிருதி விஷ மனசா ஸ்வம் சின்வதா மஜ்ஜதா வா பவன சலன ரோதாத் ஆத்மநிஷ்டோ பவத்வம். യസ്മാജ്ജാതം ജഗത്സർവം യസ്മിന്നേവ പ്രലീയതേ ഏനേദം ധാര്യതേ ചൈവ തസ്മൈ ജ്ഞാനാത്മനേ നമഃ. പ്രജ്ഞാനം ശുപ്രദാനൈഃ സ്ഥിരതര നികരവ്യാപിഭിർവ്യാപ്യ ലോകാന് ഭുക്ത്വാ ഭോഗാൻ സ്ഥവിഷ്ടാൻ പുനരപി ധിഷണോദ്ഭാസിതാൻ കാമജന്യാൻ പീത്വാ സർവാൻ വിശേഷാൻ സ്വപിതി മധുരപുങ് മായയാ ഭോജയന്നഹം. മായാ സംഖ്യാതുരീയം പരമമൃതം അജം ബ്രഹ്മയത്തന്നതോസ്മി. അരുണാചലശിരോദ്ഭൂതസമ്പ്രദായ പ്രവർത്തകം കരുണാർണവമീഡേതം രമണാഖ്യമഹം മഹഃ. ശോണപ്രഭം സോമകലാവതംസം പാണിസ്ഫുരത് പഞ്ചശരേക്ഷുചാപം പ്രാണപ്രിയം നൗമി പിനാകപാണേഃ കോണത്രയസ്ഥം കുലദൈവതം നഹം. നമാമി യാമിനീനാഥലേഖാലംകൃതകുന്തളാം ഭവാനീം ഭവസന്താപനിർവാപണസുധാനദീം ചൂടോത്തംസിതചന്ദ്രചാരുകലികാം ചഞ്ചത്ശിഖാഭാസ്വരൂ ലീലാദഗ്ധവിലോലകാമശലഭശ്രേയോദശാഗ്രേ സ്ഫുരം. അന്തസ്ഫൂർജത പാരമോഹതിമിര പ്രാഗ്ഭാരമുച്ഛാടയൻ ചേതസ്സദ്മനിയോഗിനാം വിജയതേ ജ്ഞാനപ്രദീപോ ഹരഃ. ശാരദാ ശാരദാം ഭോജവദനാവദനാം ഭുജേ സർവദാ സർവദാ അസ്മാകം സന്നിധി സന്നിധിം ക്രിയാത്. രാകാചന്ദ്രസമാനകാന്തിവദനാം നാകാദിരാജസ്തുതാം മൂകാനാമപി കുർവതി സുരധുനീനികാശവദ്വൈഭവം. ശ്രീകാഞ്ചീനഗരീ വിഹാരരസികാ ശോകാപഹന്ത്രീ സതാം ഏകാ പുണ്യപരംപരാ പശുപതേഃ ആകാരിണീ രാജതേ. യോന്തഃ പ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസുപ്താം സഞ്ജീവയത്യഖില ശക്തിധരസ്വധാംനാം. അന്യാംശ്ച ഹസ്തചരണശ്രവണത്വഗാദീം പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തുഭ്യം. ഉള്ളതല തുള്ള ഉണർ ഉള്ളതോ ഉള്ള പൊലു പൊരുൾ ഉള്ളലര ഉള്ളത്തേ ഉള്ളതാൽ ഉള്ളമെനും ഉള്ള പൊരുൾ ഉള്ളലവൻ ഉള്ളത്തേ ഉള്ളപടി ഉള്ളതേ ഉള്ളൽ ഉണർവായേ ഉള്ളേ മരണഭയം ഇക്കുളവം മക്കളരണാക്ക് മരണഭവം ഇല്ല മഹേശൻ சரணமே சார்வதம் சார்வுடுதம் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர்நித்தர் பார்வைஷேர் நாமுலகம் கண்டலால் நானாவாம் சக்தியுள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் ஆருளியும் அத்தனையும் தானாம் அவனுலகு கர்த்தனுயிர் மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்குமென்று மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலையாகும் கொன்னே உலகுமெய் பொய் தோற்றம் உலகறிவாம் அன்றென்று உலகு சுகம் அன்றென்றுரைத்தென் உலகு விட்டு தன்னையோர்ந்தொன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லார்க்கும் ஒப்பாம் ஊனே துண்ணும் மும்முதலைங்கிற பாட்டு நேத்துக்கு ரெண்டாவது பாட்டு உலகு அப்படின்னு தொடங்கினார் பகவான். முதல் பாட்டில் நாம் உலகம் கண்டலால் அப்படின்னு தொடங்கினார். இதுவே தான் சம்பிரதாயம். பார்க்கறதுலேருந்து பார்க்கப்படுற வஸ்துவிலேருந்து தான் வருது. நாம் உலகம் கண்டலால் நானாவாம் சக்தியுள ஓர் முதல் இந்த சகல விஜிருமணத்துக்கு மூல காரணமாயிருக்கிற ஓர் முதல் ஒன் சோல் காஸ் அப்சல்யூட் காஸ். அப்புறம் அந்த அந்த ஆதி காரணத்தை ஈஸ்வரன் அப்படின்னும் அந்த ஈஸ்வரனோட சிருஷ்டிய லோகம் அந்த லோகத்தை அனுபவிக்க கூடிய என்ன ஜீவன் உலகு கர்த்தன் உயிர் இதை வச்சுண்டுதான் உலகத்தில் எல்லா ரிலீஜியன்ஸும் எல்லா மதங்களும் பிரவர்த்திக்கிறது. ஆரம்பியதே ஜீவ ஜகத் பராத்ம தத்துவாபிதானேன மதம் சமஸ்தம். எல்லா மதங்களும் ஜீவ ஜகத் பராத்ம ஜீவன் ஜகத் ஈஸ்வரன் இதம் த்ரயம் யாவத் அகம் மதி ஸ்யாத். இதுல வந்து ஜகத்து ஈஸ்வரன் இது ரெண்டும் நம்ம கையில இருக்கோம். ஜகத் அதான லோகம் வேர்ல்டு வேர்ல்டு நம்ம கையில இருக்கும். வேர்ல்டை நம்மளால கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியுமோ? யாராலையாவது இருக்கவும் முடியாது. எத்தனை புரிஞ்சுண்டாலும் உலகத்தை பத்தி சொல்றதை தான் ஔவையார் சொன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு. உலக அளவுனாக்க இட் இஸ் நோ எண்ட். You can never have a complete knowledge of it. It is impossible. அப்ப அதை விட்டுடு. எது உன் கையில இல்லையோ அதை விட்டுடு. இப்ப நிறைய பேர் வந்து உலகம் மித்தியே மாயன்னா அவளுக்கு கோபம் வந்துடுறது. சோ அதுக்கு போக வேண்டாம். நம்ம இப்போ அதை விட்டுடு. உன் கையில இல்லை. சிம்பிள் காமன் சென்ஸ் என்ன சொல்றது? இதை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் உலகத்துல இருக்கு. எதுவுமே புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்கிறது. ஆட்டத்தையும் புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்கிறது. ஆட்டத்துக்குள்ள இருக்கிற
எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் அதையும் கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்கிறது. அதுலயே இப்போ அபிப்பிராய வித்தியாசங்கள் நிறைய வருது. நியூக்ளியர் பிசிக்ஸ்ல அவ சொல்றாளாம், ஒருத்தன் பாக்குறது ஒரு மாதிரி இருக்கு, இனி ஒருத்தன் பாக்குறது இன்னொரு மாதிரி இருக்கு. ஏன்னா பார்க்கிறவனோட பார்வை அந்த எலக்ட்ரான்ஸோட சுபாவத்தை எல்லாம் மாத்துறதாம். அப்ப என்ன சொல்றது, அப்போ ஆட்டத்துக்குள்ள போய் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகளை புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்கிறது. அந்த இன்ஃபினிட்டியை புரிஞ்சுக்கிறது பின்ன கேட்கவே வேண்டாம். காஸ்மோஸ்ல இப்படி அலைஞ்சு 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 போயிட்டே இருக்கலாமே தவிர எங்க போவோம், எங்க எண்ட் ஆகும், அங்கே. அணோஹோ அணியான் மகதோ மகியான். ரிஷிகளே என்ன சொன்னா, அவளை எல்லாம் போய் பார்த்துட்டான். அணுவுக்குள்ள பூந்து பாரு, மகத்துக்குள்ள பூரா அலைஞ்சு பாரு, பின் எங்க தேடணும். ஆத்மாஸ்ய ஜந்தோஹோ நிஹிதோ குஹாயாம். நீ தேடுற சீக்ரெட் இருக்கே, அந்த சீக்ரெட் வந்து இட் இஸ் ஹிடன் வித்இன் யூ. வெளியில தேடினால் உன்னால சால்வ் பண்ண முடியாது. நாங்க ஸ்கூல்ல படிக்கிறத ஏழாவது இன்னும் படிக்கிறத ஒரு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மேஜிக் ஷோ பண்ணினார் ஒருத்தர் வந்து. அதுல என்ன பண்ணார்னா, ஒரு ரிப்பன் எடுத்து அதுல கொஞ்சம் கெட்டு போட்டு, அவர் வந்து ஒரு ரெண்டு கெட்டு போட்டார். ரெண்டு கெட்டு போட்டு நாங்க ஒரு 30 வருஷங்க இருப்போம்னா எல்லார் கையிலையும் கொடுத்தோம். அவுக்கணும் அந்த கெட்ட செடுக்கு முடிச்சு, அந்த முடிச்சு அவுக்கணும். அதை கொடுத்தப்போ நாங்க அவுக்க சிரமம் பண்ணினோம். அந்த ப்ரோசஸ்ல என்ன ஆச்சு, அந்த முடிச்ச அவுக்கவும் முடியல. எங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு அதில் வேணும். அதை திருப்பி அவன் கையில கொடுக்கறத, அவன் கொடுத்தது ஒரு முடிச்சோ ரெண்டு முடிச்சோ தான், நாங்க திருப்பி அவனுக்கு கொடுக்கறத 50 or 60 முடிச்சு அந்த ரிப்பன்ல யாராலையும் அவுக்க முடியல. அதான் முடி அடி காணா முடி விடு தன்னை நேர் முடிவிட கடநிலை அருணாச்சல. அது முடி அடி காணான மேல் கீழ் தேடுறதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து இந்த முடிச்சு அவுக்கிறது இருக்கும் இல்லையோ, அவன் அந்த வாங்கி அவன் எங்களுக்கு எல்லாம் காட்டினான். பாருங்க, நான் ரெண்டு முடிச்சு போட்டு கொடுத்தேன், நீங்க வந்து 50 முடிச்சு போட்டு கொடுத்துருக்கீங்க. இப்ப பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல அவன் பிடிச்சு ஒரு இழு இழுத்தப்போ அவன் போட்ட முடிச்சும் அவந்தது, நாங்கள்லாம் போட்டு கொடுத்த முடிச்சு அவந்துட்டோம். இந்த மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கிற சகல துக்கங்களுக்கும் சகல பிரச்சனங்களுக்கும் சகல சந்தேகங்களையும் தீர்க்க கூடினதான ஏதோ ஒரு மர்மஸ்தானம் இருக்கு. அந்த மர்மஸ்தானத்தை வெளியில தேடி பரிகாரம் பண்ண பாக்குற போது இந்த முடிச்சு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்த மாதிரி, இன்ஸ்டெட் ஆஃப் சால்விங் ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ப்ராப்ளம்ஸ். அப்படி வெளியில தேடுறத, ஆட்டத்துக்குள்ள தேடுறதையும் வெளியில இன்ஃபினிட் ஸ்பேஸ்ல தேடுறதையும் நிறுத்தி, எப்ப ஹிருதயத்துக்குள்ள தன்னில தேடுறானோ, தம் அக்ரதுஹு பஷ்யதி வீத சோகா, எல்லா துக்கங்களும் விலகி. யூ நாட் ஓன்லி சால்வ் த ப்ராப்ளம், யூ ஆர் நாட் சால்விங் த ப்ராப்ளம், யூ ஆர் டிசால்விங் த ப்ராப்ளம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் சொல்றேன், சால்விங் த ப்ராப்ளமுக்கும் டிசால்விங் த ப்ராப்ளமுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, பகவான் கிட்ட ரொம்ப படிப்பு அறிவு இல்லாத ஒருத்தர் வந்து அவர் குடும்ப கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுதார். இதெல்லாமோ பிரச்சனைகள் துக்கங்களை சொல்லி பகவான் கிட்ட அழ. டைரக்டா பகவான் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறது அப்படின்னாக்கா பதிலே கொடுக்காது, பகவான் அந்த நிலையிலேயே இருக்கும். இது வந்து பிராச்சீனத்திலையும் பிராச்சீனமான உபதேச சம்பிரதாயம். நேத்துக்கு சாஸ்திரிகள் சொல்லிட்டு இருந்தார், அப்புறம் தான் எனக்கு கூட பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஏன்னா பகவான் வந்து இது நிறைய சொல்லியிருக்கார். பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சங்கரர் இதை சொல்றார், பாஷ்கலின்னு ஒருத்தன் அவர்கிட்ட போய், ஒரு சிஷ்யர் போய் எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணுன்னு சொல்றார், என்னோட துக்கத்தை எல்லாம் தீர்க்க எனக்கு ஆத்மோபதேசம் பண்ணுன்னு சொல்ல, நிறைய வருஷம் என் கூடயே அந்தேவாசியா இருன்னு சொல்ல நிறைய வருஷம் இருந்துட்டார் குரு கூட. குரு ஒரு வார்த்தை கூட பேசல. நிறைய வருஷத்துக்கு அப்புறம் இவர் கேட்கிறார், நீங்க எனக்கு என்ன உபதேசம் பண்றேன்னு இல்லை, உபதேசமே பண்ணலையே. அப்ப அவர் சொல்றார், நான் இத்தனை நாளைக்கு உபதேசம் பண்ணிட்டே தான் இருந்தேன், நீ புரிஞ்சுக்கல. இது பகவானோட சம்பிரதாயம் தான். இது உபதேசம் நான் நிறைய பேர்கிட்ட பகவான் அந்த மாதிரி இருந்திருக்கா, எனக்கு ஏதாவது சுவாமி உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னா பகவான் பாட்டுக்கு அந்த தன்னிலையில இருக்கும். இவாளுக்கும் அடக்கம் இருந்து தானே அதுவே போரும். ஆனா நம்ம உபதேசம் அப்படின்னு ஒரு ஆன்சருக்கு காத்துட்டு இருப்போம், 1+1 2 மாதிரி அதுக்கு உட்காந்துட்டு இருப்போம். அதனால க்ஷமை இருக்காது. யாருக்கு க்ஷமை இருக்கோ அவ பகவான் கிட்ட கேள்வி கூட கேட்க மாட்டா, முன்னால போய் உட்காந்துட்டு இருப்பா, பகவானும் அப்படியே தன்னிலையில இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை கேட்கவே வேண்டாம். பால் பிரிண்டனே சொல்ற, I wanted to ask him many questions, but all those questions, they just melted away. Just like snow before sun. கேள்வி கேட்க வேண்டாமா அப்படின்னு கூட்டின்னு வந்தவர் பின்னாலேருந்து அவன் தோன்றான் பால் பிரிண்டன். அவர் சொல்றார், Now I understand a rare insight comes to me that the intellect creates its own problems and becomes miserable by trying to solve them. Intellect is the problem. அதுவே குவைட் ஆயிடுத்தனா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். யதா சர்வா யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசா சஹ புத்திஷ்சன விசேஷ்டதே தாமாஹு பரமாம் கதிம். அந்த புத்தி அதோட சேஷ்டையெல்லாம் விட்டுவிட்டு நிச்சலமாயிடுத்தானாக்கா. சேஷ்டைன்னு சொல்றது ஸ்ருதி. அந்த சேஷ்டையை விட்டு புத்தியும் எப்போ நிச்சலமாகிறதோ தாமாகு பரமாம் கதிம், அதுதான் பரமமான நிலை. இதுதான் டைரக்ட். அந்த நிலைக்கு புரிஞ்சுக்க முடியலையானால் அந்த நிலையை இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள். இப்ப நான் கதைக்கு வரேன். இந்த ஒருத்தர் வந்து பகவான் கிட்ட தன் துன்பத்தை எல்லாம் சொல்லி அழறார். பகவான் வந்து ரொம்ப நேரம் நிச்சலமா இருந்தப்புறம் அவரை பார்த்து ரொம்ப கருணையோடு சொல்றார், இந்த துன்பங்கள்லாம் உனக்கு தூக்கத்துல இருந்ததோ இல்லை? இப்ப எங்கிருந்து வந்தது? சுவாமி, தூக்கத்துல மனம் இருக்கலையே அதனால துன்பம் இருக்கல. தூக்கத்துல நீ இருந்தியோ? ரொம்ப நேரம் விசாரம் பண்ணி பார்த்தா இருந்திருக்கணுமே, நான் மரணம் ஒன்றும் அகலே இருந்தேன். அப்போ உனக்கு துன்பம் இல்லாம சுகஸ்வரூபமா நீ இருந்த. துன்பம் எல்லாம் மனசு உதிக்கிறது உதிக்கிறது, மனசு அடங்கறது அடங்கிறது. இந்த துன்பங்கள்லாம் மனசுல தான் இருக்கே தவிர உன்னோட ரியல் நேச்சர்ல ஸ்வரூபத்துல இல்லை. ஒன்னில வாஸ்தவமா எது இல்லையோ அதை நீ ஒன்னில இருக்குன்னு ஒத்துண்டாயானால் ஒரு காலத்திலையும் நீக்க முடியாது. அதனால இது இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கோ, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்குன்னு ஒத்துனா நீக்க முடியாது. என்ன, நம்மளே சத்தியஸ்வரூபிகளாக்கும். நம்ம எது இருக்கு சொல்றோமோ அது இருந்துடும். சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. நம்ம பிரபஞ்சம் சத்தியம்னா பிரபஞ்சம் சத்தியமா இருக்கும், உடம்பு சத்தியம்னா உடம்பு சத்தியமா இருக்கும், மனசு சத்தியம்னா மனசு சத்தியமா இருக்கும், ப்ராப்ளம் சத்தியம்னா ப்ராப்ளம் சத்தியமா இருக்கும். நானே சத்தியம்னா நான் சத்தியமாயிடுவேன். ஏன்னா நான் சத்தியம்தான். எதுக்கும் சத்தியத்துவம் கொடுக்க கூடிய சத்தியம் நம்மள நம்ம ஸ்வரூபமாவே இருக்கு, அதோட பவர் எடுத்துட்டு தான் வெளியில ஏதாவது உண்மை ஆகணும். அதனால பகவான் அந்த ஆளுகிட்ட சொல்றார், நான்கிறது உதிக்கிறத எல்லாம் உதிக்கிறது, நான்கிறது அடங்கினா எல்லாம் அடங்கிவிடும், இந்த நான் எங்க எழும்புறது எங்க உதிக்கிறதுன்னு கவனமா பார்த்தேன்னாக்கா அந்த நான்கிறதே உண்மை அல்லன்னு தெரியும். இருக்கிறது அகண்டமான ஒரு வஸ்து தான், அதுவாவே இருந்துட்டா எந்த பிரச்சனைகளும் நம்மளை பாதிக்காது. That doesn't mean that problem will not be there. Problem will be there, but it will not affect you. ஏன்னா ப்ராப்ளமே இல்லாமல் லோகத்தில் யாராலும் இருக்க முடியாது. த மொமெண்ட் யூ கம் டு வேர்ல்ட் யூ ஆர் அவுட் ஃபார் ட்ரபிள். ட்ரபிள் இல்லாதக்கு உலகத்தில் யாராலும் இருக்க முடியாது. ஆனால் நம்ம கவனம் உலகத்தை விட்டு தன்னில் வந்துடுத்தானால் உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஓர் கேடும் இல்லை. பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கைவல்லிய நவநீதத்துல சிஷ்யர் சொல்றார், எல்லா கெடுதலையும் எப்படி நீக்கலாம்னா உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஓர் கேடும் இல்லை. இது நீ என்ன கேட்டதுனால நான் சொல்றேங்கிற குரு, இல்லாட்டா நான் அதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். எல்லா கெடுதலையும் கடக்கணும்னா என்ன வேணும்? ஆத்ம ஞானம் வேணும். ஆத்ம ஞானம் வந்துடுத்தானால் ஆத்மாவில துன்பம் இல்லைன்னு தெரிஞ்சுடும். தன் ஸ்வரூபத்துல இருக்கிறத தவிர துக்கங்கள்ல இருந்து விலகறதுக்கு ஒரு மார்க்கமும் கிடையாது. எல்லா துன்பங்களும் வரபோது துன்பங்கள் யாருக்கு வருதுன்னு பாரு, எனக்கு வருதுன்னு தோம். நான் யாரு, நான்கிறது என்ன அப்படின்னு தேடி பார்த்தால் இந்த நான்கிறதே ஒரு தோற்றம் தான். இருக்கிறது கேவலமா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், உணர்வு தான் இருக்கு. அதுல மனசு உதிக்கிறது தான் இதெல்லாம் வருது. எண்ணமே இல்லாம இருந்தால் ஆத்மா தான் இருக்கு, ஒண்ணுமில்லை. இப்படி பகவான் ரெண்டு ஒரு சில வார்த்தைகள்ல அவருக்கு உபதேசம் பண்ணி கொடுத்து, நான் அதை கொஞ்சம் கூட விஸ்தாரமா சொன்னேன். வளவளா பேசுறதுன்னு நம்ம வேலை, அதனால இத கேட்டவர் அவர் இன்டலெக்சுவலா என்ன புரிஞ்சின்றாரோ இல்லையோ தெரியல. கொஞ்ச நேரம் பகவான் சந்நிதியில உட்கார்ந்துட்டு இருந்தார், எழுந்திருந்து போனார். ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு எஜுகேஷன், அவர் என்ன சொல்றது, ஒரு ஒரு கம்யூனியன் பகவான் சந்நிதியில் நடக்கிறத பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து டே பை டே வித் பகவான் டாக்ஸ் இதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ கிடைக்கிறது. நேரடியாக இருந்தவாளுக்கு அதை ஒப்சர்வ் பண்ணவாளுக்கு அவளுக்கு ஒரு பாக்கியம். எனக்கா சில பேர் விஷயத்துல பகவான் ஒன்றும் பேசாது, சில பேர் விஷயத்துல எதிர்க்கும் பகவான், சில பேர் விஷயத்துல பகவான் சொல்றத அவ ஒத்துக்க மாட்டான், சில பேர் விஷயத்துல பகவான் வந்து அவளுக்கு ஏதோ பதில் கொடுக்கும், தன் நிலையிலேருந்தே பதில் கொடுக்கும். எனக்கு புரியல சுவாமி, இது என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் எழுந்திருந்து போறார். அவர் எழுந்திருந்து அந்த பக்கம் போனப்போ பகவான் ஒரு ரிமார்க் பண்றார், தட் வில் வர்க் அப்படிங்கிறார். ஒரு இடத்துல இவர் ஒத்துக்கிறது இல்லை, ஒத்துக்காம தான் எழுந்திருந்து போறார். எழுந்திருந்து போய் படி தாண்டின உடனே பகவான் சொல்றார், பகவான் ஏதோ கொடுத்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஏதோ பதில் கொடுத்துருக்காரு அவருக்கு, ஆனா அவர் எனக்கு இதெல்லாம் புரியல, எனக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி ஏதோ எதிர்த்து ஒத்துக்காமையே இறங்கி படி தாண்டி போன பிறகு பகவான் சொல்றார், ஸ்டில் தட் வில் வர்க் அப்படிங்கிறார். எது அவன் காதுல விழுந்திருக்கோ அது அவன் உள்ள பூந்து அவனுக்கு வேண்டது கொடுக்கும். அது போலயே இந்த ஒரு மனுஷனுக்கு பகவான் உபதேசம் பண்ணார், அவர் எழுந்து வந்து போயிட்டார். காவியகண்டர், காவியகண்ட கணபதி முனிவர் இதை பார்த்துட்டு இருந்தவர். அவருக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது, ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் பகவான் கிட்ட வந்து அதுவும் தன் குடும்ப பிரச்சனைகளை பத்தி பேசுறான். அவனுக்கு குடும்ப பிரச்சனைகளுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லாம, இல்லட்டா அவனுக்கு புரியற மாதிரி அந்த கோவில்ல போய் ஏதாவது பரிகாரம் பண்ணு ஏதாவது ஜபம் பண்ணு, ஏதாவது மந்திர ஜபம் பண்ணு, அப்படி ஏதாவது சொல்லாம டைரக்டாவே அவனுக்கு போய் பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றாரு பகவான் அப்படின்னு இவருக்கு அவர் ஒரு ரிமார்க் பண்ணார். எங்கிட்ட வந்திருந்தா நான் ஏதாவது நாம ஜபமோ ஏதாவது உபதேசம் பண்ணியிருப்பேன், அவளுக்கு என்ன பிரம்மோபதேசம் பண்ண அவளுக்கு என்ன புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பகவான் காதலையும் விழுந்தது. பகவான் சொன்னார், எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு இதுதான் தெரியும், அவாவாளுக்கு எது எது தெரியுமோ அதாவது அவாவா உபதேசம் பண்ணட்டும், நமக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு கேஷுவலா ரிமார்க் பண்ணி எடுத்து. அப்புறம் இதுக்கு பதில் வரும், பதில் அப்பவே வராது. ரொம்ப பியூட்டியர் பகவானோட சைலன்ஸ் இருக்கே, அந்த சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் இம்பார்ட்டிங் நாலேஜ். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி புஸ்தகத்தை எடுத்து படித்தோம்னாக்கா கேள்வி பதில் கேள்வி பதில்னு வந்த மாதிரி இருக்கும், ஏதோ க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் மாதிரி இருக்கும். ஆனால் அதை டைரக்டாக பார்த்தவாள்லாம் சொல்கிறா, கேள்வி இன்னைக்கு இருக்கும் பதில் நாளைக்கு தான் கிடைக்கும், அது ரெண்டையும் சேர்த்து தான் போட்டிருக்கு புஸ்தகத்தில். சில சமயம் கேள்வி கேட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் பதில் வரும், அதுவும் இவன் எதிர்பார்க்காத நேரத்துல பதில் வரும். இந்த கேட்கிறவன் கேள்வியையும் மறந்து அந்த கேள்வியே மறந்து போய் இருக்கிறது யாருக்கும் பதில் வருது. அது சாதாரண விஷயத்திலேயே ஒருத்தர் கேட்ட அப்புறம், நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்னாக்கா நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு பதில் என்னோட பேக்கெட்ல இருக்கும், அந்த பதில் இப்படி வச்சுன்னு தான் இருப்பேன், அதனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிசன். யூஷுவல் ஆர்டினரி கான்வர்சேஷன்லயே அப்படிதான் ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்தா இட்ஸ் ரொம்ப ரேர் அது ரெண்டு பேர் கான்வர்சேஷன்ங்கிறது. ஒருத்தர் பேசுறத நிறுத்துறதுக்கு மற்றவர் காத்துட்டு இருப்பார், அவ்வளவுதான். அவர் நிறுத்தினா இவர் ஆரம்பிச்சுடுவார். இதை வந்து நம்ம கான்வர்சேஷன் சொல்றோமே தவிர இட்ஸ் நாட் கான்வர்சேஷன், ரெண்டு பேரும் தனியே பேசிக்கிறார். பகவான் அதுக்கு விடவே மாட்டார், அந்த பேச்சு அடங்குற வரை ஹி வில் வெயிட். இட் வாஸ் ஹிஸ் நேச்சர். அதனால இந்த கேள்வி காவியகண்டர் இந்த ரிமார்க் பண்ணின அப்புறமும் பகவான் ஒரு நாள் காத்திருந்தார். அடுத்த நாளைக்கு தான் சொல்றார் பகவான், ரெண்டு பேர் ஒரு ரூம்ல படுத்துட்டு ஒருத்தர் தூங்குறார், ரெண்டு பேர் இருக்கா ஒரு ரூம்ல ஒருத்தர் தூங்குறார். தூங்கின் இருக்கிறவன் கனவுல தன்கிட்ட நிறைய சொத்து இருக்கிற மாதிரியும், ஒரு திருடன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியும், அந்த திருடன் பீரோவை உடைச்சு பணத்தை திருடுற மாதிரியும் இவனுக்கு சொப்பனம். இவன் பெருசா கத்துறான், திருடன் அப்படிங்கோ திருடன் அப்படிங்கோ. இந்த எழுந்திருந்து உட்கார்ந்து இருக்கான ஒருத்தன், அவன் திருடனை பிடிக்க ஓடுவனா? அவன் என்ன பண்ணுவன்? தூங்கிட்டு இருக்கிறவனே உலுப்பி விட்டுதானாக்கா. அவன் எழுந்திருந்தா திருடனும் கிடையாது, தனமும் போகலை, எதுவும் இல்லை. The problem was not solved, but it was dissolved. பிரச்சனைய பரிகாரம் பண்ணல, பிரச்சனையே இல்லைங்கிறது தெரியுது. பால் பிரின்டன் பகவான்கிட்ட வார்த்தையும் இதே சொல்றார் அவர், The problem need not be solved, but the problem must be dropped. அவர் அங்க dropped-ங்கிறார். Now I understand that the problem must be dropped. சகல துக்கங்களுக்கும் பரிகாரம் தன்னை அறிதல். உலகத்தை நம்மளால அறிய முடியாது, ஈஸ்வரன் நம்மளை பொறுத்தவரை இன்ஃபரன்ஸ் தான். இப்ப நம்ம ஈஸ்வரன் சொல்றது எங்கேயோ இருக்கார், யாரோ இருக்கா, நியந்திரணம் பண்றா, ஒரு சக்தி எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கு, அதை ஓர் முதலை ஒப்பல் எல்லாரும் ஒத்துக்கிறோம். அந்த ஈஸ்வரன்லயே எவ்வளவு சண்டை. என்ன ஈஸ்வரன் ஒத்துண்டப்பவே அவர் எங்கேயோ இடத்துல உட்கார்ந்துட்டு நம்மளை நியந்திரணம் பண்றார். ஈஷஹா அங்கிற பதத்துக்கே அர்த்தம் ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ். ஈஷ்டே ஈஷதே ஈஷதாது கண்ட்ரோல் பண்றவன். அப்ப என்ன நம்ம எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படுறவா? அவனை பயம். பயம் த்விதீயாபினிவேஷத்ஸ்யாத் ஈஷாதபேதஸ்ய விபர்யயோ அஸ்மிருதிஹி. பாகவதத்துல ஈஸ்வரன் வேறே தான் வேறே நினைச்சிருக்கிறவர பயம் த்விதீயாபினிவேஷத்ஸ்யாத். பாகவதத்துல நவயோகிகள் சொல்ற ஈஸ்வரன்ல இருந்து அந்நியமா ஒரு தான் இருக்கிறவர அந்த ஈஸ்வரனும் பய காரணம்தான். ஓர் முதலே மும்முதலா என்றும் நிற்கும். இப்போ ஈஸ்வரன் ஜெகத்து ஜீவன் இதுல ஈஸ்வரனும் நம்ம கையிலேருந்து போயிடுத்து ஜெகத்து நம்ம கையிலேருந்து போயிடுத்து ரெண்டையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஒத்துக்கதான் முடியும். உலகம் இருக்கு அனந்தமா இருக்கு ஒத்துக்கலாம், ஈஸ்வரன் இருக்காரு ஒத்துக்கலாம், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிறது ஒரே ஒரு சாதனம், நான் இருக்கேன் நான்ங்கிற ஒரு அனுபவம் ஒரு விகாரம். என்னால் அகங்காரம் இருக்கும் மட்டே அப்படின்னு பகவான் சொன்ன அந்த அகங்காரத்தையும் நுண்மதியால் சூக்ஷ்ம புத்தியால ஆராய்ஞ்சு பார்க்க தேடி பார்க்க, தேடினால் ஓட்டம் பிடிக்கும், தேடி பார்க்க இந்த அகங்கிருதி என்ன, அதோட ஸ்வரூபம் என்ன, நான் 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 சொல்றேனே இது யாரு அப்படின்னு தேடி பார்க்க ஆச்சரியமா என்ன அர்த்தனாக்கா அந்த அகங்காரம் இருக்கும் இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுறது. அந்த இடத்துல ஒரு மூலப்பொருள் ஒரு வஸ்து விச் இஸ் ஹோல் இன்ஃபினிட் ஹோல்னஸ் இட்செல்ஃப் விளங்குறது விளங்குறதுங்கிறதையே ஒரு சந்தேகம் வரும். அதை யாரு தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு அது தன்னை தானாவே தெரிஞ்சுக்கிறது. சந்தேகமே வேண்டாம், புத்தினால தெரிஞ்சுக்கல மனசுனால தெரிஞ்சுக்கல. விளக்கை விளக்க விளக்கை விரும்பாதது போல் ஸ்வபோதே ந அந்ய போதேச்சா போதரூபதையா ஆத்மனஹ ந தீபஸ்ய அந்ய தீபேச்சா யதா ஸ்வாத்ம பிரகாசனே. ஒரு விளக்கு இருக்கு தெரியறதுக்கு இன்னொரு டார்ச் வேணுமா என்ன? செல்ஃப் இஃபல்ஜென்ட். அதே போல நான் இருக்கின்றேங்கிறத விளக்கறதுக்கு எந்த விளக்கும் வேண்டாம். நான்கிற அந்த அகங்கார தோற்றத்தை ஆராய when you trace the I thought to its source you find that it is illusory, it is not real. And the substratum where this I thought appears, the I thought appears along with the world and a power which is not in its control, which we call as Ishvara. Clear? Jeeva ahantai vandurthanaka nama swatantrama irukka mudiyuma? திங்க் பண்ணி பாருங்க. ஆஸ் எ பர்சன் நோபடி கேன் பி ஃப்ரீ. சும்மா வாயால வளர்த்தலாமே தவிர வியக்தியா இருந்துன்னு நம்மளால சுதந்திரமா இருக்கவே முடியாது. நம்ம ஒரு வியக்தியா இருக்கிறவரை ஒரு பர்சனா இருக்கிறவரை பிரகிருதிக்கு நம்ம அதீனத்துலதான் இருக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமா பாருங்க, ரொம்ப சிம்பிள் ஜீவன்லாம் புரிஞ்சுடும். கோயம்புத்தூர்ல கீதை பிரவச்சனம் பண்றத ஒரு வாட்டி ஒரு கூலி வேலைக்காரன் ஒருத்தர் சின்ன யுவா ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கும் உன்னால உட்காந்துட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டே சிரவணத்திலேயே கண்ணிலேருந்து அப்படி தார தாரையா கண்ணீர் வந்துட்டு இருந்தது. அப்படி ஆனந்தமா. அதுக்கப்புறம் அவனே வந்து சொன்னான், 5 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு சித்தர் ஒரு சுவாமியோட சமாதி அதிஷ்டானத்துக்கு போனேன். அந்த அதிஷ்டானத்துல மேல ஒரு போர்டு போட்டிருந்தது, நீயே கடவுள் அப்படின்னு போட்டிருந்தது. அது என்னோ ரொம்ப ஆழமா உள்ள போய் அப்படி விழுந்துடுத்து, ஆனா உள்ள தாங்க முடியாத ஒரு வேதனை. என்ன வேதனைனாக்கா, நான் எப்படி கடவுளா இருக்க முடியும்? எனக்கு வந்து மழை பெஞ்சா தான் கிருஷி பண்ண முடியும், மழை இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன். ஒரே வேனலா போயிடுதுன்னா எல்லாம் உணங்கி போயிடும். சாப்பாடு இல்லைன்னா பசி தாங்க முடிய மாட்டேங்கிறது. நேச்சர்ல ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஃபினாமினன் ஐ எம் அன் இன்சிக்னிஃபிகண்ட் அஃபெக்டட் பர்சன். அப்படி இருக்கிறத நான் எப்படி ஈஸ்வரனா இருக்க முடியும், நான் எப்படி அந்த பூர்ண வஸ்துவா இருக்க முடியும்? இத்தனை மாத்திரம் அவன் தீர்மானம் பண்ணிட்டு இருந்தான்னாக்கா அவன் மாட்டின்னு இருப்பான். படிச்சவாள் பண்றது இதுதான். கொஞ்சம் படிச்சவா இருக்காளே, மியர் இன்டெலக்சுவல், அவன் என்ன பண்ணுவா, அவளாவே டிசிஷன் பண்ணி இப்படி ஒரு லாஜிக் போட்டு இதெல்லாம் அப்சர்ட் அப்படின்னு கூட்டி தள்ளி விடுவான். அந்த சீரீஸ்லயே அதுவும் நடந்தது. அந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்லயே இன்னொருத்த வந்து இதெல்லாம் என்ன ஒத்துக்க முடியாதுன்னு அவன் லெக்சர் பண்ணான். இந்த கூலி வேலைக்காரன் பையன் அவன் சொல்றான், என்னால ஒரு பக்கம் இது புரிஞ்சுக்கவோ ஒத்துக்கவோ முடியல, இன்னொரு பக்கம் அந்த சொல்லி இருக்கிறவர் பெரிய மகான் எனக்கு தெரியறது. அவர் வந்து சும்மா சொல்லுவரா, பொய்யே சொல்லுவரா? அதனால அவர் ஏதோ ஒரு பொருள் ஒரு அர்த்தத்துல சொல்லியிருக்கார், அந்த பொருள் எனக்கு விளங்க மாட்டேங்கிறது. என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து எனக்கு இது புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்கிறது. அதனால இது புரியற வர நான் அவர்கிட்டயே வேண்டிக்க போறேன் அப்படின்னு 5 வருஷமா நான் அவர்கிட்ட வேண்டின்ட்டு இருக்கேன் சாமி. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு கொடுத்து, இந்த நானை பத்தி இந்த அகங்காரத்தை பத்தி அவர் பேசல. இது இல்லாம நமக்கு ஒரு இருப்பு இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு கொடுத்து, இப்போ இந்த பிரவச்சனம் கேட்கறதே எனக்கு எது எது தெரியறதோ அதுவே உண்மைங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடுது. அதுக்கு தான் இந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர். நம்ம அத்தியாத்ம விசாரம் பண்றது இப்படித்தான், ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப எப்ப எது எது புரியலையோ அதை அப்படியே இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அகங்காரத்தால சொல்லாம அப்படி நீக்கி வச்சுக்கிறது. லெட் அஸ் வெயிட். என்ன சொல்லி இருக்கிறவாளும் அறிவில்லாதவர்கள் சொல்லலையே. அதனால அவ சொன்னது இப்போத்த ஸ்டேட்ல எனக்கு புரிஞ்சுக்க முடியல, சரி புரிஞ்சுக்க முடியும் அங்க இருக்கட்டும், அப்புறம் எப்ப வருமோ அப்ப பாத்துப்போம். இப்படியே நமக்கு எது முடியுமோ அதை பண்ணிண்டே விசாரம் பண்ணிண்டு, எது எது இப்ப ஒத்துக்க முடியலையோ அதை. இப்ப நிறைய புஸ்தகம் வாங்கி வச்சுருக்கோம் வீட்டுல, இந்த புஸ்தகம் இப்ப புரியலையா, அந்த புஸ்தகத்தை மூடி அங்க வச்சுட்டோம்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் அதே புஸ்தகம் அர்த்தமாகும். புஸ்தகம் வந்து சேஞ்ச் ஆகல, நம்மளோட இன்சைட் தான் சேஞ்ச் ஆச்சு இல்லையா. அதே மாதிரி தான் இந்த விஷயமும், நான்ங்கிறது நமக்கு அவைலபிள் டேட்டா. நமக்கு அவைலபிளா இருக்கிற எலமெண்ட் அது, அந்த நான்ங்கிறதையே தேடுறோம், அதையே கவனிக்கிறோம். அது என்ன அப்படின்னு பாக்குறோம், உற்று பாக்குறோம் உள்ள என்ன இந்த நான். அது ஒரு சாதனை, தபஸ். பகவான் காவியகண்டருக்கு உபதேசம் பண்றது அதைத்தான் தபஸ் அப்படின்னா. நீ மீதி என்ன தபஸ் வேணா பண்ணு, ஜபம் பண்ணு, பூஜை பண்ணு, அதோட கூட இதையும் சேர்த்துக்கணும். இதுதான் கீ. எதையுமே பகவான் பண்ணாதேன்னு சொல்ல, எதை வேணா பண்ணு. சமையல் கட்டுல இருக்கிற பாட்டிமார்ட்ட எல்லாம் அவெல்லாம் வந்து, பகவானே எங்களுக்கு தியானம் பண்ண முடியலையே. எதுக்கு தியானம், வேலை பண்ணிகிட்டே இரு, நான் பண்றேன் நினைச்சுக்காதே. எப்பப்ப நான் பண்றேன் தோன்றதோ அப்ப யாருன்னு விசாரம் பண்ணிப்பாரு. உடம்பு பாட்டுக்கு வேலை பண்ணட்டுமே. எதையுமே பகவான் நிஷேதம் பண்ணலை, எதையுமே பகவான் இதுதான் மார்க்கம்னு சொல்ல ஒத்துக்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் பகவானை பொறுத்தவரை மார்க்கமே கிடையாது, லட்சியம்தான் இருக்கு. ஆனா எது வேணா மார்க்கம் ஆயிடலாம், எந்த மார்க்கத்தாலையும் போகலாம். இண்டிகேட்டர் உனக்குள்ள இருக்கு. இண்டிகேட்டர் என்ன? இதை நான் உதிக்கிறத கவனம் பண்ணு. நான் உதியாது உள்ள நிலை தான் உன்னோட உண்மையான ஸ்வரூபம். அந்த நான் உதியாது உள்ள நிலைக்கு நீ போயிட்டேனாக்கா ஒரு வஸ்து ஒரு முதல் தான் இருக்குன்னு தெரியும் உனக்கு. நான் அற்ற அந்நிலை என்ன என்ன பாட்டு நேத்துக்கு ஓர் முதலே மும்முதலே எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் மும்முதலே மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்கும் மட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. அந்த யான் நான்ங்கிறது உதிக்காமல் இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்கே, அந்த நிலை இருக்கே, அதுதான் உண்மையான நிலை. அது ஒரு ஸ்டேட்னு கூட பகவான் சொல்லலை, அது ஸ்வரூபம். தன்னிலையில் நிற்றல் தலை, தன்னிலை. அந்த தன்னிலைய பகவான் நமக்கு கொடுத்தார். பகவான் தன்னிலையிலேயே இருந்திருந்தார், தகுதி இருக்கிற வாளுக்கு எடுத்துக்கலாம். ஹி வாஸ் அவைலபிள் ஆல் தி டைம், தன்னிலையில இருந்துண்டு. அந்த தன்னிலைய பகவான் இருந்து காட்டினார். யாராவது புரியலைன்னாக்கா அந்த புரியறதுக்கு விக்னமா இருந்த அந்த வியக்தி அபிமானத்தை உண்மை அல்ல அப்படின்னு காட்டி கொடுத்தார். அதுவும் இன்னும் அட்டாக் பண்ணாம ரொம்ப பியூட்டி. பகவானோட உபதேசத்துல டாக்ஸ் பார்த்தேன்னா அதுதான். பகவான் மாதிரி உபதேசம் பண்ணவாளும் உண்டு நிறைய பேர். ஆனா அவளோட உபதேசங்கள் பார்த்தாலும் கிளாரிட்டி எல்லாம் இருக்கும். அந்தாலும் அவளுக்கு அந்த முன்னால இருக்கிறவனை புரிய வைக்கிறதுக்கோ அட்டாக் பண்றதோ எல்லாம் இருக்கும். பகவானுக்கு உங்கள்கிட்ட பேசுறத நீங்கள் வேறே நான் வேறேங்கிற பாவமே இல்லை, உனக்கு புரியாது இப்பெல்லாம் புரியாது அப்படின்னு ஒருக்கா கூட பகவான் வில் நாட் ரிமார்க். ஹிஸ் வெரி பிரசன்ஸ் வாஸ் அசன் உபதேசம் தத்துவமசி. நான் நீ ஒன்றுதான், அதுதான் நீ, அதுதான் நீ, அதுதான் நீ. திருப்பி 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 நீ எது நினைச்சுருக்கியோ அது நீ அல்ல. நான் பெண்ணு, படித்தவன் படிக்காதவன் நினைச்சுருக்கியோ அது உண்மை அல்லப்பா. எது நானோ அதுதான் நீ. அந்த பேதத்தையே பகவான் ஒரு க்ஷண நேரத்துக்கு கூட பார்க்கல. அந்த நிலை எல்லாருக்கும் பரிபூர்ண க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய, நிர்விருத்தியை கொடுக்கக்கூடிய, எல்லா ப்ராப்ளம்ஸையும் டிசால்வ் பண்ணக்கூடிய எவர் அவைலபிள் ஸ்டேட். அப்படி ஒரு நிலை இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் ஜீவன் முக்தர்கள் சரீரத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு அப்படின்னு சங்கரர் உபநிஷத்துல சித்தாந்தம் பண்றார். ஏன்னா அப்படி இல்லையானால் அந்த மாதிரி ஒரு நிலை நமக்குள்ள இருக்குன்னு யாராலையும் நம்ப முடியாது. அவ இருந்து காட்ட அவளை பார்க்கறத ஆக்சுவலி வி ஆர் நாட் சீயிங் ரமண மகர்ஷி, பட் வி ஆர் சீயிங் அவர் ஓன் ரியல் நேச்சர் ரிஃப்ளெக்டட் இன் ஹிம். அதனால தான் அந்த இழுக்கல். இல்லாட்டா சும்மா ஒரு என்ன ஜீனியஸா இருக்கிறவா இருப்பாளே, பெரிய மியூசிக் கன்சர்ட் பண்ணுவா, நம்ம போய் பார்த்து அப்படி ஆச்சரியப்பட்டுட்டு வரலாம், அவ்வளவுதானே முடியும். என்ன மாதிரி பாடுறா, என்ன மாதிரி கீர்த்தனம், எப்படி நரவல் போட்டா, எப்படி ஸ்வரம் போட்டா, எவ்வளவு நேரம் அந்த கீர்த்தனம் பாடினா, அந்த ராகத்தை எந்தெந்த தலத்துக்கு கொண்டு போனா என்ஜாய் பண்ணிட்டு வரலாமே தவிர நம்மளால பாட முடியுமா? முடியாது. ஆனால் பகவானை பார்த்தவாள்லாம் அப்படியே வெந்து போய் அப்படி நிக்க காரணம் என்ன? அவ பகவானை பார்க்கல, அவளை தான் பார்த்தான். அவாவ அந்தந்த நிலையில நிக்கிறத பகவான் சூச்சனை கொடுத்தார், அவ்வளவுதான். தேவராஜ முதலியாரே ஒரு இடத்துல ரிமார்க் பண்றார், நிறைய பேர் கேட்கற மாதிரி அவரும் நிறைய கேட்டிருக்காரு பகவான் கிட்ட, குடஞ்சு குடஞ்சு குடஞ்சு, பகவானே இந்த சாட்சாத்காரன் எப்படி இருக்கும் பகவான், எப்படிலாம் அவர் தான் கேட்பார். இது வேற யாரும் பகவான் அடியார்கள் யாருமே கேட்க மாட்டான். இந்த அனுபவம்னா அது எப்படி இருக்கும் பகவானே? அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வக்கீல், பின்ன ரமண செய் பகவானோட குழந்தைனே தன்னை வச்சுருந்தார். அவரே சொல்லுவார், நான் அசட்டு கேள்வியெல்லாம் கேட்பேன், பகவானும் அதுக்கு பொறுத்துண்டு பதில் சொல்லும். இந்த அனுபூதினா எப்படி இருக்கும் பகவானே? அது என்ன முதலியாரெல்லாம் சொல்ல முடியுமா என்ன? அது வரபோது தெரியும். அது வேற ஒரு ரிமார்க் வேற உண்டு பகவானோட. வந்தவாளுக்கும் சொல்லணும்னு இருக்குமாம், ஆனா சொல்லவும் முடியாதாம். அதுக்கு பகவானோட ஒரு வேர்ட் என்னதுன்னா, தமிழ்ல திருடனை தேள் கொட்டினா மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பானா, திருட போன இடத்துல தேள் கொட்டினா இவனுக்கு கத்தாம இருக்க முடியாது. கத்தினா பிடிக்கப்படுவன், அதனால கத்தவும் முடியாது. திருடனை தேள் கொட்டினா இந்த மாதிரி எல்லாம் தேவராஜ முதலியார்ட்ட பகவான் சொல்லும். இருந்தாலும் பகவான் கொஞ்சம் அந்த அனுபவம் வேணும்னா, உங்க அருள் இருந்தா தானே முடியும். அதுவும் பகவான்லாம் நான் உனக்கு அருள் பண்றேன்னு அப்படிலாம் ஒத்துக்காது. பகவானை வந்து இந்த பிரேஸ் பண்றது இருக்கோ இல்லையோ, அது ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன், தூக்கி வச்சிடலாம் பகவான். அப்படி அப்படியும் நமக்கு தப்பிச்சுக்க முடியாது. இவர் வந்து பகவானே உங்க அருள் இருந்தா தானே பகவானே அந்த ஞானத்தை அடைய முடியும். பகவான் பார்த்து அருள் தான் இருக்கு, நீர் குறுக்கே வராம இருந்தா போதும். அப்போ நான் யார் விசாரம் பண்ணாம இருக்க முடியாது. என்ன குறுக்கே வர்றது இந்த நான் தானே, எனக்கு புரிஞ்சது, எனக்கு புரியல, அருள் வேணும் இப்படி எல்லாம் யாரு சொல்றா, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கணும் இப்படி எல்லாம் யாரு சொல்றா. இப்படியே பகவான் கார்னர் பண்ணிவிடும். இதுதான் பரோக்ஷ போதனம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு உட்காத்தி தத்துவமசி அப்படின்னு மகாவாக்கிய உபதேசம் பண்ணி, தத்துனா பிரம்மம், தொம்னா ஜீவன், அசினா அது ஐக்கிய அனுபவம், இப்படி எல்லாம் உபதேசம் பண்றது, டைரக்டா டீச் பண்றது, அது வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காரு. அப்படியே இருந்துட்டு அப்பப்போ அப்பப்போ சமயம் பார்த்து பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி உள்ள ஏத்துறது இருக்கு, அதுதான் பரோக்ஷ போதனம். அது ரொம்ப பவர்ஃபுல். தேவராஜ முதலியார் ஒரு நாளைக்கு பகவான் பக்கத்துல உட்கார்ந்துண்டு பகவான் சொல்லியிருக்கு, எனக்கா நினப்பு இல்லை, நீங்க தூங்கவும் இல்லை, அலர்ட்டா இருக்கேள், ஒரு நினப்பு கூட உள்ள கிராஸ் பண்ணாம இருக்கிற ஒரு ஸ்டேட், நீங்க தூங்கவும் லைக்கவும் இல்லை, அலர்ட்டா விஜிலண்டா இருக்கேள், நினப்பு இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு நிலை இருக்கோ அந்த நிலை வந்ததானால் அதை சலிக்காம அதை வச்சுக்கணும் அப்படின்னு, அது நம்ம சொரூபம் அப்படின்னு. தேவராஜ முதலியார் ஒரு நாளைக்கு பகவான் பக்கத்துல உட்கார்ந்துட்டே இருக்கிறத சத்துவகுண உத்ரேகம் இருக்கிறத அப்படி ஒரு ஸ்டேட் வரும். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாதிரி அப்படி ஒரு நிவர்த்தி, ஒரு ஆனந்தம், ஒரு சாந்தி, நிச்சலமா அவரால் பேசவே முடியல. அதான் ஆயிரம் கேள்வி கேட்கிறவர், பிரம்மமா ஆத்மாவா அப்படி இப்படின்னு கேட்பார், ஒன்னும் பேச முடியாம அப்படியே உட்கார்ந்துருக்கார். பகவானும் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு, எந்த பக்கமோ பார்த்துட்டு இருக்கு. பகவான் இப்படி திரும்புறதெல்லாம் கஷ்டம், இடுப்பு பகவானுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, வாதத்தோட பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால அப்படியே ஈஸியா திரும்பிவிட முடியாது. எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கு பகவான். இவர் அப்படியே நிச்சலமா உட்காந்துட்டு இருக்க அப்படியே நல்லா உடம்பு அப்படியே திருப்பிண்டு அப்படி ஃபுல்லா பார்த்தாராம். அந்த நிலையில இருந்தா போறாது, அந்த நிலைதான் அதுன்னு தெரிஞ்சுக்கும் வேணும். அந்த நிலையில இருக்க பகவான் அப்படியே திரும்பி பார்க்கிறார். ஆயிரம் கேள்வி கேட்கிற வக்கீலுக்கு ஒரு கேள்வி கூட கரெக்டா கேட்க முடியல. அவர் சொல்றார், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், அப்பவும் பகவான் பார்க்கறதே இவர் அந்த கேள்வியெல்லாம் வரல, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பகவானே இதுதானா அது, பகவான் வந்து அதுதான் ஓய் இது அப்படின்னு, அதுதான் இது, பிடிச்சுக்க விட்டுட, நழுவ விட்டுட. அதான் நான் அற்ற தன்னிலை, நான் உதியாது உள்ள நிலை. அந்த நிலை நமக்கும் நிறைய க்ஷணங்கள்ல இருக்கும். இப்ப நல்லா சிரவணம் பண்ணின்றது அப்ப இருக்கும், நம்ம பிரெயின் எல்லாம் ஒர்க் பண்ணாம நிச்சலமா கேட்டுட்டு இருந்தோம் அப்ப இருக்கும். நல்ல தீர்க்க சுஷுப்தியில இருந்து எழுந்திருந்து உட்கார்ந்தோம்னா அப்ப இருக்கும். பிராம முகூர்த்தத்துல சொப்பனத்திலேருந்து எழுந்திருந்து அவ்வளவா இருக்காது, எல்லாம் ஆழமா டீப் ஸ்லீப்லேருந்து எழுந்திருந்து உட்காந்தோம்னா அப்ப இருக்கும். எப்பப்போ வரதோ அப்பப்போ ரெக்ககனைஸ் பண்ணிட்டு அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நிலை போய் எண்ணங்கள் கிளம்பினாலும் அந்த எண்ணங்களுக்கு பின்னால் அந்த நிலை கொலையாம இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எண்ணங்கள் வந்தா வந்துட்டு போறது, எப்பவுமே அந்த நிலையில நிற்க முடியாது, பரவாயில்ல, அந்த நிலைதான் நான், அது ஒருக்காவும் போகாது. அதுக்கு மேல சூரியனை மறைச்சுட்டு மேகம் வரா மாதிரி எண்ணங்கள் வரதே தவிர எண்ணங்கள்லாம் பரவாயில்ல. தத்துவஞானத்தால அந்த நிலைய அஃபார்ம் பண்ணணும், அந்த நிலையை தவிர்த்து வரக்கூடியதை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணணும், அவ்வளவுதான் பண்ணணும். அந்த நிலைக்கு பிராமுக்கியம் கொடுத்து புத்திய மனச எல்லாத்தையும் அதுல அர்ப்பணம் பண்ணு. அப்படி பண்ணாம நம்ம எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுவோம்ங்கிறார் பகவான் அடுத்த பாட்டுல. அப்படியே அந்த நிச்சலத்தையில இருக்காம, அன்னைக்கு ரெண்டு நாம நாள சொன்னோமே குரங்குக்கு, குரங்கு கிட்ட பகவான் கேட்டாரு எந்த சாம்ராஜ்யத்தை பிடிக்க போற, அப்படியே இருக்கிறது தானே. அந்த மாதிரி அப்படி ஒரு நிலை நமக்கு சுவாயத்தமா இருந்தும் அதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, அதான் அடுத்த பாட்டுல பகவான் சொல்றார், உலகு மெய் பொய் தோற்றம் உலகு அறிவாம் அன்றென்று உலகு சுகம் அன்றென்று உரைத்தேன், உலகு விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்று இரண்டு தான் அற்று நான் அற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம். உலகுமே பொய் பொய் தோற்றம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவா, உலகுமே. இதே சத்தர்சனத்துல சத்தியம் ரிஷாவா சிதிதம் ஜடம் வா துக்கம் சுகம் வேதி முதா விவாதா அதிருஷ்டலோகா நிரகம் பிரதீதிர் நிஷ்டா அகிலேஷ்டா நிஷ்டா அபிகல்பா பரமா அகிலேஷ்டா. இந்த பிரபஞ்சம் உண்மை அப்படின்னு ஒரு குரூப், இன்னொரு குரூப் என்ன, இல்லை இல்லை உண்மை இல்லை, ரெண்டு பேரும் ஒரே தோணிக்குள்ளதும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த உண்மைன்னு சொல்றவன் எந்த அகங்காரத்தோட உண்மைன்னு வாதிக்கிறானோ, இது உண்மை இல்லைன்னு சொல்றவன் வித் த சேம் பவர் ஆஃப் ஈகோ இஸ் டினைங் இட். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான். ஒரு பெரிய பண்டிதர், அவருக்கு நிறைய பட்டமெல்லாம் கிடைச்சிருக்கு, அஞ்சு விரலையும் மோதிரம் போட்டுருப்பார், இடத்துல பெரிய பதக்கம் எல்லாம் போட்டுருப்பார். ஒரு இடத்துல பிரம்மச்சாரிகளுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்குறார். அப்போ இதெல்லாம் கையில் இருக்கிறதெல்லாம் காட்டணும்னு அவருக்கு ஆசை உண்டு. அப்போ இந்த பிரம்மச்சாரிகளை எல்லாம் உட்கார வச்சுட்டு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்ற, இது அடிக்கடி இப்படி வருங்க கை விரல், ஜெகன் மித்யா. இந்த பிரம்மச்சாரி சேஷ்டேன்னு உண்டோ இல்லையோ குறும்பு, அந்த பிரம்மச்சாரிகள் என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு, ஆமா ஆமா ஜெகத்தெல்லாம் மித்யா, ஆனா எங்க வாத்தியார் விரல் இருக்கிற மோதிரம் மாத்திரம் சத்தியம். இது உண்மை அல்ல அப்படின்னு ஒரு வாதம், சிதிதம் ஜடம் வா, இந்த பிரபஞ்சம் வந்து சித்தா ஜடமா, அப்படி ஒரு வாதம். துக்கம் சுகம் வா, இந்த பிரபஞ்சம் துக்கம் அப்படின்னு ஒரு பக்கம் ஆளுகள் சொல்லுவா, இன்னொரு குரூப் என்ன சொல்லுவா, இது ஏன் துக்கம் சொல்றதுல எவ்வளவு சுகம் இருக்குதுல, அதெல்லாம் எடுத்துக்கலாமே, நல்லதெல்லாம் இருக்கே. சுகம் வா உதா விவாதா, இதை பத்தி இருக்கிற எல்லா வாதங்களுமே இட் இஸ் யூஸ்லெஸ், வேர்த்லெஸ். உலகு மெய் பொய் தோற்றம் உலகு அறிவாம் அன்றென்று உரைத்து என், இட் இஸ் ஓன்லி அவைலபிள் டு யுவர் சென்சஸ், இட்ஸ் நாட் ஆக்சுவலி தேர் பட் இட் இஸ் அவைலபிள். அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சங்கரர் பிரௌடானுபூதியில ஒரு ஸ்லோகம் சொல்றார், இந்த ஆத்மா அனாத்மான்னு விவேசனம் பண்றதே எனக்கு பிடிக்கலைங்கிற சங்கரர். ஆத்மானாத்ம விவேசனாபி மமனோ வித்வத்கிருதா ரோச்சதே, அனாத்மா நாஸ்தி, ஆத்மாலேந்து அந்நியமா ஒரு பொருளும் இல்லையே அப்படின்னு இதெல்லாம் தெரியறதே, பிரபஞ்சம் தெரியறதே, உடம்பு தெரியறதேன்னா, எதஸ்தி கோச்சர வபுகு கோவா விவேக்தும் ஷமி, இது தெரியறதேனாக்க இதை வந்து நிரூபணம் பண்ணி யாருக்கு தான் சொல்ல முடியும், இந்த உடம்பு என்னதாக்கும் பிரபஞ்சம் என்னதாக்கும் யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. மித்யாவாத விசார சிந்தனமகோ குருவந்தி அதிருஷ்டாத்மகாக பிராந்தா ஏவன பாரகா, ஆத்மாவை பார்க்காத அஜானிகள், ஆத்ம ஜானம் இல்லாத அஜானிகள் இதுலயே வாதம் பண்ணிட்டு இது உண்மை இல்லாதது சரி தப்புன்னு பேசிண்டே காலத்தை கழிச்சு விடுறா. அதிர்ஷ்டாத்மக்காக ஆத்மாவை தரிசிக்காதவர்கள் பிராந்தா ஏவ திருடதியாக, நல்ல அறிவு ஆத்ம நிஷ்ட இருக்கிறவ எப்படி இருக்கான்னா, தூஷ்ணீம் ஷிலாவத் ஸ்திதாக, நல்ல பாறாங்கல் மாதிரி, அப்படின்னா வெளியில பாறாங்கல் மாதிரின்னு இல்லை, உள்ளே இருக்கிற ஆத்ம நிஷ்டையில அந்த ஒரு வஸ்துதா இருக்கு, அந்யம் எதுவும் இல்லைன்னு இருந்துட்டாலாம். முருகனார் சுவாமி ஒரு இடத்துல சந்நிதி முறையில சொல்றார், அண்ணாமலை கூட கொஞ்சம் அசங்கி விடும், பகவான் அசங்க மாட்டாராம், அது மலையா இருக்கே தவிர அது கூட கொஞ்சம் அசங்கிவிடும், பகவான் அசங்கவே மாட்டேங்கிறார். அதுவும் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையாவது பகவான் வெளியில பாடுவர்னு அருணாச்சலேஸ்வரர் நினைச்சுட்டாராம். இந்த பையன் எங்கேயோ மதுரையிலேருந்து ஆத்ம ஜானத்தை அடைஞ்சார், சரி இவனாவது நம்மளை பத்தி பாடுவனா இருக்கும்னு மதுரையிலேருந்து பிடிச்சு இழுத்து விருபாக்ஷ குகையில கொண்டு வந்து வச்சு வாயத்துறாடா வாயத்துறாடானா, அது அசங்கவே மாட்டேங்கிறது, கொஞ்சம் கூட அசங்க மாட்டேங்கிறது. அப்ப அண்ணாமலையார் தீர்மானம் பண்ணாரா, இவனா வாய துறக்க மாட்டான், ஒரு முதல்ல நான் போய் பாடி விடுறேன், அதுக்கப்புறமாவது அவன் பாடுறோம் அப்படின்னு விட்டு அருணாச்சலேஸ்வரரே வந்து விருபாக்ஷ குகையில வந்து ஒரு நாலு நாள் தங்கி அஞ்சு பாட்டு பாடினார், நாலு பாட்டு இங்க பாடி ஒரு பாட்டு அப்புறம் வந்தது, அஞ்சு பாட்டு பாடினார். யார பத்தி பாடினார்னா, அருணாச்சலேஸ்வரர் யார பத்தி பாடணும், பகவானை பத்தி பாடினார். பொன்னொளிர் வடிவினானே பூரணவதனத்தானே தன்னரும் சுவானுபூதி தரையலாம் மணக்கையேழை உன்னரும் புகழை கேட்டு உலகலாம் தேடி வந்தேன் என்னருள் இறையே ஞான ரமணனே ஜோதி குன்றே. அந்த மலையாவே பகவான பாடி தன்னரும் சுவானுபூதி தரையலாம் மணக்க, எப்படின்னா பகவான் வந்து வார்த்தையால பேசல, லெக்சர் கொடுக்கல, அது பாட்டுக்கு கல்லு குண்டு மாதிரி மலையை முழுங்கி உட்கார்ந்துட்டு இருந்துட்டு அந்த விருபாக்ஷ குகையில அப்படி நிச்சலமா மௌனமா இருந்து தன்னரும் சுவானுபூதி, அந்த அகங்காரம் இல்லா தன்னிலையில நிக்கிறது, அந்த சுவானுபூதி எப்படி இருக்குன்னா யாருக்கும் தெரியாதேன்னு கவலைப்படவே வேண்டாம், ஒரு பூ பூத்துதானா அந்த பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் மணக்கிறது, தூராது கந்தோவாதி அப்படின்னு புண்ணிய கர்மத்தை பத்தி வேதம் சொல்றது. இந்த பகவானோட ஆத்மா அனுபவம் ஆத்ம சாட்சாத்காரத்தோட சுகந்தம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் தரையலாம் மணக்க, இந்த பூமி பூரா மணத்துதான். உன்னரும் புகழை கேட்டு உலகெல்லாம் தேடி வந்தேன், உலகத்துல எல்லாம் தேடி வந்தேன் ரமணனே ஜோதி குன்றே அப்படின்னு பாடினான். இனிமாவது பாடு. வேதமே உருவ வேதமே வடிவானவன், வேத நாயகன், வேத பூஷணன், வேதமே உருவானவன். இப்படி எல்லாம் பகவான அஞ்சு பாட்டு பாடினார். அவரை பார்த்தவாள் அன்னைக்கு விருபாட்ச கோயில இருந்து வந்து பாடினவரை பார்த்தவாள்லாம் ரொம்ப பிரம்ம தேஜஸோடு கூட ஏதோ ஒருத்தர் வந்தார் பாடினார்னு தெரிஞ்சுண்டா. அப்புறம் பேர் எல்லாம் வெங்கட்ரமணய்யான்னு அவர் பகவானோட பேரையே தன்னோட பேரா சொல்லிண்டார். ஊர் எங்க சத்தியமங்கலம் அப்படின்னார். நரசிம்மசுவாமி பயோகிராபி எழுதுறது எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சத்தியமங்கலத்துல போய் ஊர் ஊரா வீடு வீடா தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. திருப்பி வந்து பகவான் கிட்ட வந்து சொன்னார், இவர் யாரு ஒண்ணுமே தெரியலையே. சத்தியமங்கலம்னா ரெண்டு மூணு சத்தியமங்கலம் எங்கேயோ இருக்கு தமிழ்நாட்டிலேயே, அங்கெல்லாம் தேடி பார்த்தும் ஒண்ணும் கிடைக்கல. பகவான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார், சத்தியமங்கலம் அப்படின்னு. சத்தியமங்கலம் ஒண்ணுமே சொல்லலையாம். அவர் முருகநாத சுவாமி சொல்றார், அருணாச்சலேஸ்வரரே வந்து இன்னமையாவது நீ வாயத்துறன்னு அவர் வந்து பாடிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம்தான் அக்ஷரமண மாலை, நவமணி மாலை, பதிகம், அருணாச்சல பஞ்சரத்னம், இதெல்லாம் பகவான் கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் இருக்கிறவாள்லாம் கேட்டு 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 இதை எழுதி கொடுங்க பகவானே, அதை எழுதி கொடுங்க பகவானே சொல்லி அப்புறம் எழுது. பகவான் நமக்கு தான் பாடம் சொல்றார். மேக்சிமம் அசங்காம இருக்கணுங்கிற அப்படி முருகனார் சுவாமி பகவான பத்தி சொல்வார். மலை கூட அசங்கிவிடும், அவர் அசங்காம இருந்தார். கவனத்தை வெளியில விடாதே, வெளி விஷயங்கள்ல பேசாதே, மித்யாவாத விசார சிந்தனமகோ குருவந்தி அதிருஷ்டாத்மகாக பிராந்தா ஏவன பாரகாக திருடதியாக தூஷ்ணீம் சிலாவத் ஸ்திதாக. நன்னா அப்படி திருடமா வாய மூடின்னு இருக்கான்னு அர்த்தம் இல்லை. வாய மூடின்னு இருந்ததுனால மௌனமாகாது. பகவானே கேட்கிறாரே கற்போல் அக்ஷரமண மாலையில் சொல்றாரு, நீ கல்லு போல சும்மா இருந்தா இது மௌனமாமோ அருணாச்சலன். அண்ணாமலையாருக்க சொல்ற, நான் மௌனம் என்ன நான் காட்டி தரேங்கிற அண்ணாமலையாருக்கு, நீ இப்படி இருந்தா அது மௌனமாகுமா என்ன, மௌனம் என்ன நான் காட்டி தரேன். அந்த மௌனம் என்ன, தான் தன்னை உணர்ந்து ஒன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம். மௌனத்துக்கு டெஃபினேஷன், மௌனம் என்னதுன்னாக்கா ஒன்று இரண்டு நானற்று தானற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம். தன்னை ஓர்ந்து ஒன்று இரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம். உலகை விட்டு தன்னை ஓர்ந்து, கிரெக்ஸ் இல்ல, உலகை விட்டு தன்னை ஓர்ந்து. உலகை விட்டுங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா பாக்கிய சன்னியாசம் எடுத்து, சன்னியாசம் எடுத்து அதுலேயே நம்ம கவனம் போயிடும். திருப்பியும் இல்லாதத்த விடுறதுலயே கவனம் போயிடும். தன்னை ஓர்ந்து, தன்னை ஓர்ந்துங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா உலகத்தை வச்சுக்க முடியாது, தானாவே கொஞ்சம் கொஞ்சமா கழண்டு போயிடும். ரமண கீதையில பகவான் கிட்ட நாலு ஆசிரமங்களை பத்தியும் காவியகண்டர் கேட்கிறார். மூணு ஆசிரமத்தை தான் பகவான் பதில் சொல்றார், பிரம்மச்சரியம், காரகஸ்தியம், வானப்பிரஸ்தம். அப்ப துரியாசிரமோ துரியாசிரம காலே ஸ்வயமேவ பவிஷ்யதி அப்படின்னு முடிச்சுட்டார். உனக்கு பக்குவம் ஆயிட்டேனாக்கா காரணம் என்ன, ஞானம் சந்நியாச லட்சணம் அப்படின்னு பகவத் பாதால் கீதா பாஷ்ய ஆரம்பத்திலேயே சொல்றார். பகவான் அதே வார்த்தையை வச்சுண்டு சந்நியாசோ நிர்மலம் ஞானம் காஷாயோ நச்ச முண்டனம் முடிச்சுட்டு சந்நியாசத்தை நிந்திக்கல, சந்நியாசத்தோட ஹிருதயத்தை காட்டி தந்தார். சந்நியாசத்தை சாதாரணமா வந்து வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம்னு பிரிப்பான். ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்காக சந்நியாசத்தை எடுத்துட்டு சாதனை பஜனை பண்றது, ஸ்ரவண மன நிதித்தியாசனங்கள் பண்றது விவிதிஷ சந்நியாசம். கிரகஸ்தனாவோ பிரம்மச்சாரியாவோ இருக்கிற சமயத்திலேயே வேதாந்த சிரவணாதிகள்லாம் பண்ணியோ விசார ஞானத்தினாலேயோ அடைய வேண்டியதை அடைஞ்சப்புறம் லோகமங்கலத்துக்காகவோ இல்லை தன்னோட ஆச்சாரியரோ குரு பரம்பரையோ ஆஜ்ஞ பண்ணினத்தினாலேயோ தன்னோட எந்த இச்சையும் இல்லாம இல்லாட்டா இன்னொரு கிளாஸ் கூட சொல்றார் வித்யாரண்யர், ஜீவன் முக்தியே சர்வதோபத்ரம் பண்ணிக்கிறதுக்காக அப்படிங்கிறார். அதானது ஞானத்தை அடைஞ்சாச்சு, இனிமே விவகாரத்துல போக இஷ்டம் இல்லை, இனிமேவும் என்னதான் இல்லாட்டாலும் என்னோட குழந்தை, என்னோட பத்னி, என்னோட குடும்பம், என்னோட அப்பா அம்மாங்கிற ஒரு பந்தம் அது கூட வேண்டாம் அப்படிங்கிறதுனாலயோ ஈஸ்வர இச்சையினால அறிய வேண்டியதை அறிஞ்சவன் சன்னியாசம் எடுத்துக்கிறதுக்கு வித்வத் சன்னியாசம்னு பேர். பகவான் என்ன சொல்றார், சன்னியாசா இஸ் நாட் அட் ஆல் எ பாத் டு அட்டைன்மெண்ட், பட் சன்னியாசா இஸ் த கோல் ஆஃப் அட்டைன்மெண்ட், இட்ஸ் த ஃப்ரூயிஷன் ஆஃப் ஞானம். சன்னியாசத்தை நல்லா பார்க்கணும், சன்னியாசத்தை பகவான் நிஷேதம் பண்ணல, சன்னியாசத்தை சிகரத்துல கொண்டு வச்சார், வேத மஸ்தகத்துல கொண்டு வச்சார் சன்னியாசத்தை. ஆனா அந்த சன்னியாசம் எப்படி இருக்கணும்னு சொல்றார், சன்னியாசம் வழி அல்ல, சன்னியாசம் லட்சியம். சன்னியாசம் ஞானத்துக்கு இருக்கிற மார்க்கம் அல்ல, ஞானம் சன்னியாசத்துக்கு இருக்கிற மார்க்கம். ஞானம் வந்து இவனுக்கு தெளிய 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 உள்ளது பிரகாசிக்க, இல்லாதது தானா கழண்டு விழுந்து கழண்டு விழுந்து கழண்டு விழுந்து இனி எதுவும் கழண்டு விழ இல்லாம இவன் இருக்கிற நிலையிலேயே பூர்ண பிரம்மவஸ்துவாய் ஷரீராதி உபாதிகள் கூட இல்லாம சர்வோபாதி விநிர்முக்த சைதன்யம் தான்கிற உணர்வுல இருக்கிறவன் சன்னியாசி ஆயிடுறான். அவனால இனிமே வேற எந்த விவகாரமும் பண்ண முடியாது. வித்தேஷனாயாக லோகேஷனாயாக தாரேஷனாயாஷ வித்தாய பிக்ஷாச்சரியம் சரந்தி, அதெல்லாம் அந்த காலத்துல ஸ்ருதி அந்த விதத்துல சொல்லித்து ஏஷனகள்லாம் எப்ப விட்டு போகும், ஞானத்தோட தெளிவு ஏற்பட ஏற்பட தான் தேகம்ங்கிற பிரமை கொஞ்ச கூட இல்லாமல் நிரந்தரம் தான் ஆத்மாங்கிற உணர்வு ஏற்பட்டவனுக்கு நேச்சுரலாகவே எல்லாம் விழுந்து போயிடும். அந்த சந்நியாசத்துக்கு தான் ஜீவன் முக்தின்னு பேர். ஓவுதல், யாவும் ஓவுதல் அப்படின்னு பகவான் நம்ம வரப்போற பாட்டில் சொல்ல போறார். எல்லாத்தையும் உபேட்சிக்கிறது. எப்படி உபேட்சிக்கிறது, வெளியில் உபேட்சிக்க முடியுமா, என்ன எதை உபேட்சிப்போம், உடம்பு உபேட்சிக்க முடியுமா, கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாரு குடைக்கிறது மேலே எதை எதுக்கு கொடுக்கறது, யாரு எதை உபேட்சிக்கிறது, பிராரப்தப்படி என்னென்ன இருக்கோ நம்மளால உபேட்சிக்க முடியாது. அகங்காரத்தினால வேணா சொல்லலாம் நான் விட்டுடுவேன் எல்லாம் விட்டாச்சு அப்படிலாம் சொல்லலாம். அந்த விட்டத்தை விட என்னோட அகங்காரத்தை பிடிச்சுன்னு இருக்கானே அதை விடுறது பெரிய கஷ்டம். ஆனால் சர்வத்தியாகம் வரணும். எப்படி வரும், இதான் க்வெஸ்சன். பகவத்பாதாலே அபரோக்ஷானுபூதியில சொல்றான், தியாக பிரபஞ்ச ரூபஸ்ய பிரம்மாத்மத்வ அவலோகனாத் தியாகோஹி மகதாம் பூஜ்யா சத்யோ மோக்ஷமயோ விதுஹு. இப்பவே மோக்ஷம், இப்பவே ஒருத்தன் முக்தனாகணும்னா ஆத்மாவிலேருந்து அந்நியமா எதுவும் தெரியாத நிலைக்கு வந்துட்டான்னா அவனுக்கு உபேட்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பிரபஞ்சமே இல்லை அவனுக்கு, இரண்டாவது ஒரு வஸ்துவே இல்லை. அந்த நிலைக்கு தான் சந்நியாசம்னு பேரு. உலகை, அப்போ சாதனைக்கு இங்க பகவான் என்ன சொல்றார், உலகை விட்டு தன்னை ஓர்ந்து. உலகை விட்டு தன்னை ஓர்ந்துன்னா என்ன அர்த்தம், உலகத்துல கவனத்தை விடாம கவனத்தை தன்னிலையில நிறுத்திண்டு பாக்ய சந்நியாசத்தை பக்குவதைக்கு முன்னாடி ஒருத்தன் பாக்ய சன்னியாசம் எடுத்துக்கிறத பகவான் தன் அடியார்கள் கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருந்திருக்காரு. அவளை நீ காஷாயெல்லாம் உடுத்திக்காத, சன்னியாசியா இரு, சன்னியாசியா இரு. ஆனா யாராவது சம்பிரதாயமா அப்படி காஷாயம் உடுத்திட்டு சன்னியாச நாமத்தோட வந்தாலும் அதுவும் அழகு, அதையும் அப்படியே ஒத்துங்க, அப்படியே இருக்கும். எது எதையுமே பகவான் நிஷேதம் பண்ணல. ஆனா யாராவது போய் கேட்டானாக்கா நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னாக்கா என்னத்துக்கு, நீ இப்ப இருக்கிறத விட்டுட்டு என்ன பண்ண போறேன், இப்ப நான் கிரகஸ்தன் நினைச்சுக்கிறேன், கொஞ்சம் கழிஞ்சா நான் சன்னியாசின்னு நினைச்சுப்பேன், ரெண்டு இடத்துலயும் தேகம் நான்கிற பிரமை போகலை. இந்த தேகம் நான் அல்ல தெரிஞ்சுட்டு தான் யாருன்னு விசாரம் பண்ணி தன்னை உணரணும், அதுதான் சன்னியாசம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினுடும். பிராரப்தத்தினால சன்னியாசிகள் யாராவது வந்து அதையும் ஒத்துக்கும் பகவான். நியதியா அவளுக்கு சன்னியாசம் வந்து அதையும் ஒத்துக்கும். அகங்காரத்தினால பரிசிரம செல்ஃப் எஃபர்ட் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி அப்படி பொந்தி வந்து எடுத்துட்டுதானா தான் பகவானுக்கு அங்கே அபிப்பிராயம். அதனால நன்னா புரிஞ்சுக்கணும், பகவான் வந்து பகவானுக்கு மதமே கிடையாது, சித்தாந்தமே கிடையாது, இதுதான் சரி இதுதான் தப்பு கிடையாது. வியக்திக்கு வியக்திக்கு தான் பதிலே தவிர எல்லாருக்குமா சேர்த்தி ஒரு லா பகவான் கிட்ட கிடையவே கிடையாது. உலகை விட்டு தன்னை ஓர்ந்து உலகத்துல கவனத்தை விடாம தன்னில கவனத்தை விட்டு ஒன்று இரண்டு தான் அற்று நான் அற்ற ஏ அத்வைதம் துவைதம் ரெண்டும் இல்லை, ஒன்று இரண்டு வாதம் எல்லாம் கிடையாது. அத்வைதம் கேஜிதிச்சந்தி துவைதமிச்சந்தி ச அபரே. அவதூத கீதையில ஒரு ஸ்லோகம் வருது, சில பேர் வந்து அத்வைதவாதிகளாம், சில பேர் வந்து துவைதவாதிகள். அத்வைதம் கேச்சிதிச்சந்தி துவைதமிச்சந்தி ச அபரே சமம் தத்துவம்ன விந்தந்தி துவைதா துவைத விவர்ஜிதம். இவ ரெண்டு பேரும் தத்துவஜானத்துக்கு வராம இதுலயே கடந்து பிறண்டு இருக்காங்க. சமம் தத்துவம் நவிந்தந்தி துவைதா துவைத விவர்ஜிதம். அந்த தத்துவமும் துவைதத்தையும் அத்வைதத்தையும் தாண்டி நிக்கிறது. பகவான் ஏதோ உபதேசம் பண்ணப்ப யாரோ கேட்டா பகவான் கிட்ட இது அத்வைத சித்தாந்தமா இல்ல அத்வைதமா சித்தாந்தமா சித்தாந்தமா வேதாந்தமா எல்லாம் கேட்டா பகவான் சொன்னார், இது சித்தாந்தமும் இல்லை ஓய் வேதாந்தமும் இல்லை அனுபூதி, இது அனுபவம் ஐயா. அந்த அனுபவத்தை போய் இன்டெலக்சுவல் பிளேன்ல நிறுத்தி சித்தாந்தம் வித்தாந்தம் வேதாந்தம் அது இது தியரியில போய் சண்டை போடுவோம் நம்ம. அந்த சண்டை போடாம உலகை விட்டு இந்த மாதிரி இருக்கிற வேஸ்ட் ஆஃப் எனர்ஜியை கன்சர்வ் பண்ணிண்டு அதான் உலகை விட்டு. நான் எசென்சியல் டிசிபேஷன் ஆஃப் எனர்ஜி இன் நான் எசென்சியல் திங்கிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் அதை விட்டு தன்னை ஓர்ந்து உலகை விட்டுன்னா பகவான் வந்து பகவானோட அடியார்கள் நிறைய பேர் விஷயத்துல முருகனார் சுவாமி விஷயத்துல உலகம் விட்டு போயிடுது. அவ பத்னி மீனாட்சி அம்மா முருகனாருக்கு கிருஷ்ணயர்னு பேரு, முகவை கண்ண முருகனார். அவ அப்பா கிருஷ்ணன் பேர் சுப்பிரமணியம் பேர் அவருக்கு முருக, அதனாலதான் முருகன் தமிழ்ல மாத்தினார். அவ அப்பாக்கு கிருஷ்ணயர்னு பேரு, முகவை கண்ண முருகனார் அப்படின்னு தமிழ்ல மாத்தினார். அவர் மெட்ராஸ்ல இருக்கிறதே பெரிய தமிழ் ஸ்காலர். அன்னைக்கு இருந்த டிக்ஷனரிக்கு எல்லாம் கூட தமிழ் டிக்ஷனரிக்கு கூட அந்த கமிட்டியில இ வாஸ் வெரி ப்ராமினன்ட் மோஸ்ட் ப்ராமினன்ட் பர்சன். அவ மாமனார் தண்டபாணி சுவாமி ஆர்கேவ்ஸ்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா பெரிய வயரோட ஒருத்தர் நின்று இருப்பார், ஆறு அடிக்கும் மேல வசரமா பகவான மாதிரியே கோவணம் கட்டிண்டு கையில கமண்டலத்தை பிடிச்சிட்டு. இடையா ஒரு நியூஸ் கேட்டேன், ரொம்ப வேடிக்கையா இருந்தது. யாருக்கும் தெரியாது இப்போவே நமக்கு ஆசிரமத்திலேயே சுந்தரனாவே நான் சுந்தரநாட சொல்றதான் நானும் கேட்டேன், பழனியில தண்டபாணி சுவாமியோட சமாதி HRNC மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காளாம் பழனி பக்கத்துல. சந்திரமொழி தான் சொல்லிட்டு இருந்தார். அந்த தண்டபாணி சுவாமி வந்து தண்டபாணி சுவாமி நம்ம கூப்பிடுறோம், அவர் சன்னியாசம் எல்லாம் எடுத்துக்கல, அதுக்கப்புறம் எதா எடுத்தினாரோ தெரியாது. முருகனாரோட மாமனார் அவர் ஆசிரமத்தில் இருக்கிறத மேக்சிமம் ஆசிரமத்தில் வந்து செலவு சாப்பாடுக்கு நடக்கும். அது பகவானையும் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார், அவரை பார்த்தாலும் தெரியும் நமக்கு. அந்த தண்டபாணி சுவாமி வந்து தன் மாப்பிள்ளை வந்து நல்ல தமிழ்ல பெரிய மேதாவியா வரணும்னு ஆசைப்பட்டாரோ என்னவோ, பகவானோட அனுகிரகம் கிடைச்சதானா தன் மாப்பிள்ளை பெரிய மேதாவியா வர முடியும்னு சொல்லி பகவானோட அக்ஷரமண மாலையும் நான் யாரு புஸ்தகத்தையும் கையில எடுத்துட்டு தன் பெண்ணோட ஆத்துக்கு போய் மாப்பிள்ளை கையில கொடுத்தார். இது தலையில எழுத்து விபரீதமாக தெரிஞ்சிருந்தா அவர் பண்ணிருக்க மாட்டாரா இருக்கும். அங்க கொண்டு கொடுத்தார். முருகனாருக்கு வந்து சின்ன பையனா இருக்கிற காலத்துல இருந்தே திருவாசகம் ரொம்ப பிடிக்கும். மாணிக்க வாசகர்கிட்ட ஒரு அன்கான்சியஸ் ஐடென்டிபிகேஷன் உண்டு. மாணிக்க வாசகரை ஈஸ்வரன் எப்படி வந்து ஆள்கொண்டாரோ அதை மாதிரி தன்னையும் பகவான் எப்படியோ ஈஸ்வரன் வந்து ஆள்கொள்வன்கிற மாதிரி ஒரு பாவம் எங்கேயோ ஒரு ட்ரீம் இருந்தது. இந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து அவர் நான் யார் படிச்சாரோ அக்ஷரவண மாலையை படிச்சாரோ விஷயம் வேற. திறந்து பார்த்து பகவான் படத்தை பார்த்த உடனே அப்படியே நிச்சலமாயிடுது. மணிவாசகர ஆள்கொண்ட ஈஸ்வரன் தன்னையும் ஆள்கொள்ளறதுக்கு வந்திருக்கான்ங்கிற மாதிரி ஒரு பாவம் வந்துடுத்து. அப்புறம் அங்கே திருவண்ணாமலை வரார். வரவர் ஆர்டினரி ஸ்கூல் டீச்சர், பெருசா பணம் கிடையாது. அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல தான் முதல்ல வந்து அங்கேருந்து பகவான் பேர்ல தேசிக பதிகம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி அந்த பாட்டை கையில் எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு வர. வருத்தியே முருகனாரே பின்னால இதை நரேட் பண்றார். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. பெரிய மடங்கள் எல்லாம் போனா அங்க இருக்கிற மடாதிபதிகளை எல்லாம் பாக்குறதுக்கு நிறைய நியமங்கள் உண்டு. அந்த நியமங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. எப்படி நமஸ்காரம் பண்ணணும்னு தெரியாது. எப்படி என்ன காணிக்கை வைக்கணும்னு தெரியாது. எதையோ ஒருத்தர் எடுத்துட்டு போறேன். உள்ள நுழைஞ்ச உடனே பகவான் அன்னைக்கு இந்த குடிசை ஏதோ தான் இருந்திருக்கு போல் இருக்கு. ஓல்டு ஹாலே பகவான்லேருந்து வெளியில வந்து முருகனாருக்கு பகவான் பார்த்த உடனே முருகனாரால நிற்கவும் முடியலை, உட்காரவும் முடியலை. உடம்பெல்லாம் நடுங்கிறது அவருக்கு. இந்த பாட்டை எடுத்து படிக்கணும்னு பாக்குறாரு, படிக்க முடியலை. பகவான் சொன்னார், நானே படிக்கிறேன் கொடு அப்படின்னு. வாங்கி தானே படிச்சார். அதுவரையா முருகனார் ராகத்தில எல்லாம் படிச்சுட்டு இருந்தாராம். முருகனாரே சொல்றாரு, அன்னைக்கு என்னோட ராகம் எல்லாம் போனதுதான், எல்லாம் விராகம் தான். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒரு ராகத்துல படிக்கிறது ஒன்றும் கிடையாது. அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை, பகவான் ஓல்டு ஹாலில் இருக்க பகவான் முருகனார் வந்து முன்னால உட்கார்ந்துட்டார். பகவானுடைய பார்வை பட்டது. ஏதோ அஃபெக்டடா எழுந்திருந்து ஓடுறார். குஞ்சு சுவாமி, விஸ்வநாத சுவாமி, யாரோ ரெண்டு பேர் பின்னால போய் அந்த குளத்துக்கரையில எங்கேயோ போய் உட்காந்தா திருட்டு கூட்டம். இது ஏதோ நம்மளை பண்றா இவாள்லாம் பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு. நாங்க இருக்க மாட்டேன், நான் மெட்ராஸ்க்கு போறேன் அப்படின்னு கிளம்பு. பகவான் கிட்ட வந்து அவர் கேட்கிறாரா, உன்னை அரை மணி நேரம் என்னால பார்க்க முடியல. உங்க அம்மா எப்படி உன்னை 10 மாசம் வயத்துல வச்சுட்டு இருந்தாலும் தெரியல. இவர் மெட்ராஸுக்கு போறேன், ரொம்ப சமத்தா மெட்ராஸ் போறேன், அங்க போய் வேலை பண்ண போறேன்னு போனவர் வெள்ளிக்கிழமை ஆனா வந்துடுவர். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காத்தாலையும் சாயந்தரம் வேற ஒரு கோஷ யாத்திரை நடக்கும் ரமணாசிரமத்திலையும் ரயில்வே ஸ்டேஷன் வேற. அங்கேயும் திருப்பி இங்கே, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, ஒரு 4 பிராவசியம் ஸ்டேஷனுக்கு போய் வந்து போய் வந்து அப்புறம் பகவான் அனுமதி கொடுத்து போய் வாரும் அப்படின்னு சொன்னா எப்படியோ ஒரு விதமா ட்ரெயின்ல ஏறி போய் ஒரு வாட்டி அந்த மாதிரி ட்ரெயின்ல ஏறி ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டா கீழே போக முடியல. கஷ்டந்தான். கோபஸ்திரீகள் பாகவதத்துல அல மசித சக்கேங்கிறா, இவன் பக்கத்தால நறுங்கப்படாது. ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டார். அதுக்கு மேல பகவான் என்ன பண்ணார், 2-3 வாட்டி யாரையோ அனுப்பி ஸ்டேஷன்ல போய் இவன் வந்தா ட்ரெயின் அந்த பார்டர் தாண்டற வரை பார்த்துட்டு வாங்க வைங்க, குதிச்சுடாதே. அப்புறம் லாஸ்ட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். மீனாட்சியம்மா கஷ்டகாலம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். இங்க வந்து ஆசிரமத்துல கொஞ்ச நாளைக்கு இருந்தார். அப்புறம் ஆசிரமத்துல நிரந்தரமா சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு யாரோ ஏதோ சொல்லிவிட்டா போல் இருக்கு. பகவான் கிட்ட வந்து, பகவானே நான் நம்ம என்ன பண்றது, இங்க இருக்க முடியாது, பிக்ஷா தான் எடுக்கணும் அப்படின்னார். பகவான் ரொம்ப கோபமா, ரொம்ப நல்லது போய் எந்தெந்த அக்ரஹாரத்துல எப்படி எப்படி போய் பிக்ஷை எடுக்கணும் எல்லாம் கிளீனா சொல்லி கொடுத்தாராம். அவர் வேற பாவம் பிட்சை எடுத்துட்டு வந்து இந்த குளத்துக்கரையில பிட்சா அன்னத்தை வச்சு குளத்துல இறங்கி கையலம்பி கையலம்பி கையலம்பி, அது அவருக்கு ஒரு சுவாவம், எல்லாத்தையும் அலம்பி கையலம்பி கால அலம்பி கரையில வரத்துக்குள்ள குரங்கு பிட்சை எடுத்துன்னு போயிடும். இதுதான் பிட்சை. அப்படி எல்லாம் போனவர் பகவானையும் வேடிக்கையா அவர் வாட்டி சொன்னார், அடுக்கொலையில சமையல் கட்டுல காத்தால காய்கறி நறுக்கிறதுக்கு உட்காந்து. அப்ப நிறைய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இதுதான் நல்ல சான்ஸ் பகவான் பக்கத்துல இருக்கிறதுக்கு, பழைய கதைகள்லாம் கேட்கலாம்னு விட்டு எல்லாம் பின்னால போய் அவா அவா காய்கறி நறுக்கிறதுக்கு உட்காந்துப்பா, பகவான் ஏதோ பேசுவார், இவெல்லாம் கேட்பா. முருகனாருக்கும் எல்லாரும் பண்றாலே நான் பண்ண ஆசை, பண்ண தெரிஞ்சாதானே, இருந்தாலும் அவரும் நுழைஞ்சார். உள்ள நுழைஞ்சவர் பகவான் கிட்ட நானும் ஏதோ நறுக்கிறேன்னு வாங்கிண்டார், வெண்டைக்காயோ பீன்ஸோ கத்திரிக்காயோ ஏதோ வாங்கிண்டார். பகவான் பேசிட்டே இருக்கு, அழகா கட் பண்ணி எது எதை எங்கெங்க வைக்கணுமோ கிளீனா, யோக கர்மசு கௌசலம் கிளீனா பண்ணு. இவருக்கு கத்தியும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது, தானும் கிடையாது. பகவானை பார்த்துதாரா பிரமிப்பு, வாயை தொடர்ந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும், இங்க கொஞ்சம் பிச்சு போட்டு அங்க கொஞ்சம் பிச்சு போட்டு அமக்களா அங்க. அலங்கோலமா இருக்கு, ஆனா அழகாத்தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை ஆடம்பரமா இருக்கு. முருகனார் சுவாமியும் ஒரு இடத்துல சொன்னார், ஆடம்பரமான அலங்கோல வாழ்க்கைன்னு. இதெல்லாம் பிச்சு பிச்சு போட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். பகவான் பார்த்தார், எல்லாம் பண்ண பிறந்த பகவான் கவனிக்கிறார், இவர் பண்ணிருக்கிறத என்ன போய் நீர் கரிகாயி நுறுக்கினது நீர் கொடுத்தன நடத்துற மாதிரியே இருக்கு. சர்டிபிகேட் பகவானோட உலகை விட்டுங்கிறது, நீ குடும்பம் நடத்தின மாதிரியே இருக்கு நீ கை கரிகாயி நுறுக்கினது. முருகனாரருக்கு ரொம்ப பாவம் வந்துடுது அந்த நாயிகா பாவத்துல. அப்பதான் ஒரு பாட்டு சந்நிதி முறையில வர்றது, அந்த பாட்டு, நக்கராகி நயந்து ரமணரே புக்கு பிச்சை புலம்பி திரிவதேன், தக்கவார் ஒரு தையல் உதவியா சிக்கன குடி வாழ்க்கை செலுத்துமேன். நீதான் இந்த நக்னா வஸ்திரம் போட்டுக்காம கோமண தாண்டியா இந்த திருவண்ணாமலை தெருவிலே எல்லாம் பிச்சை எடுத்துட்டே அலையறேன், உனக்குதான் நல்லா சிக்கனமா கொடுத்தனது நடத்த தெரியுமோ இல்லையோ, எனக்குதான் ஒன்றும் தெரியாம போயிடுத்து. அழகா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சிக்கன குடி வாழ்க்கை செலுத்துமே அப்படின்னு பகவானுக்கு ஒரு பாட்டு. உலகை விட்டு உலகம் போயிடுத்து, ஏன் அங்கேந்து இழுக்க அப்பர் சுவாமிகள் தேவாரம், அவன் பாட வச்சா யாரு பாட மாட்டான், அவன் உருக வச்சா யாரு உருக மாட்டான், அவன் நினைக்க வச்சா யாரு நினைக்க மாட்டா, அவன் இழுத்தா யாரு துறக்க மாட்டான். துறக்கிறதுனா சன்னியாசம் எடுத்துக்கிறது. அவன் ஆகர்ஷிச்சான்னா யாருதான் சன்னியாசி ஆக மாட்டான். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டாலும், ஒரு சுவாமி சொன்னார், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்துறதுக்கு பிராரப்தம் இருக்கிற ஒருத்தர் சன்னியாசம் வாங்கினா அவன் ஆசிரமம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆகிடும். பிராரப்தம் எங்கேயும் போகாது, பேரு ரூபம் வேஷம் தான் மாறி வருமே தவிர எல்லாத்தோட ஃபார்மேஷன் திருப்பி அதே ஆயிடும். அப்புறம் சுவாமி தேவாரம், பகவான் வாழ்க்கை எப்படி அதை துறக்கிறா, எப்படி துறவரம் வருதுங்கிறது அப்புறம் சுவாமி தேவாரத்திலேயே சொல்றார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய வாரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழே. பகவத் பகவன் நாமம் கேட்கவோ அந்த பாவத்துக்கு வரவோ இல்லாட்டா அந்த ஆத்மா ஆகர்ஷிக்க ஆகர்ஷிக்க இவன் தன் நாமம் கெட்டால் அகந்தால் அகடித்த அகலிடத்தார் ஆச்சாரத்தை எல்லா ஆச்சாரங்கள்லாம் விட்டு போயிடுத்து, பந்துக்கள்கிட்ட பற்று போயிடுத்து, தன்னை மறந்தால் தன்னையே மறந்து போயிடுத்து, உலக பற்று போயிடுத்து, அங்கேயே தலைப்பட்டான், அங்கேயே தன்னையே அர்ப்பணம் பண்ணி தானே இல்லாமாய் நானத்து தானத்து உலகத்து கேவல அகண்ட உணர்வே ஸ்வரூபமா சித் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய நிலை எல்லாருக்கும் ஒப்பாம் அப்படின்னாக்க எல்லாருக்கும் பரம க்ஷேமகரமா இருக்கிற பிரசாந்தமான ஸ்வரூப நிலை.
யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ப்ரமணம் பஜாமி.